முறைகளை பற்றியும் நம் நிகழ்ச்சியில் உரையாற்ற வருகிறார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பூச்சியியல் துறையில் இணை ஆராய்ச்சியாளர் முனைவர் செல்வி அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
அன்பார்ந்த விவசாயிகளுக்கு வணக்கம். வெண்டையில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் பற்றி இப்போது காண்போம். காய்கறி பயிர்களில் வெண்டை ஒரு முக்கியமான பயிர். இந்த வெண்டையானது உலகின் எல்லா பகுதிகளிலும் பயிரிடப்படுகிறது. வெண்டை செடியை விதை நட்ட பருவத்திலிருந்து காய் அறுவடை செய்யும் வரை பல்வேறு வகையான பூச்சி இனங்கள் தாக்குகின்றன. அவற்றில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான தத்துப்பூச்சி, வெள்ளையி, அசுவினி மற்றும் செம்பேன் சிலந்திகளும், தண்டு மற்றும் காய் துளைப்பான், பச்சை காய்ப்புழு போன்றவை அதிக அளவு சேதத்தை விளைவிக்கின்றன. வெண்டையை தாக்கும் முக்கிய பூச்சிகள், தாக்குதலின் அறிகுறிகள் மற்றும் அவற்றிற்கான ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் பற்றி இப்போது காண்போம். முதலில் தத்துப்பூச்சி. இந்த தத்துப்பூச்சியானது பச்சை நிறமாக, பார்ப்பதற்கு சிறிய உருவத்தில் கூர்மையாக இருக்கும். இவை இலைகளின் அடிப்பகுதியில் அமர்ந்து கூட்டம் கூட்டமாக அமர்ந்து சாற்றை உறிஞ்சுகின்றன. இதனால் செடிகள் வளர்ச்சி குன்றி சுருங்கி மஞ்சள் நிறமாக மாறும். அடுத்து வெள்ளையி. வெள்ளையீக்களின் தாய்ப்பூச்சிகள் மிகவும் சிறியவை. இந்த தாய்ப்பூச்சிகள் மஞ்சள் நிறமாக வெள்ளை இறக்கையுடன் இருக்கும். இந்த வெள்ளை இறக்கைகள் மெழுகு போன்ற பூச்சிகளால் மூடியிருக்கும். இந்த வெள்ளையீக்கள் இலைகளில் உள்ள சாற்றை உறிஞ்சுவதால் முதலில் வெண்புள்ளிகள் இலைகளில் காணப்படும். பின்னர் இந்த புள்ளிகள் ஒன்றோடொன்று சேர்ந்து மஞ்சள் நிறமாக மாறிவிடும். இந்த வெள்ளையீக்கள் வெண்டையில் மஞ்சள் நரம்பு தேமல் நோயை பரப்புகின்றன. இந்த மஞ்சள் நரம்பு தேமல் நோய் என்பது இந்த வெள்ளையீக்களினால் பரப்பப்படுகிறது. இது மஞ்சள் நரம்பு தேமல் நோய் அல்லது நரம்பு வெளுத்தல் என்றும் சொல்வார்கள். இந்த நோயால் தாக்கப்பட்ட வெண்டையில் ஆரம்ப காலத்தில் இலைகளின் ஓரங்களிலிருந்து நரம்பு வெளுத்து காணப்படும். நாளடைவில் அதாவது இலைக்குள் உள்ள கிளை நரம்புகள் யாவும் வெளுத்து தோன்றும். இதனால் வெண்டைக்காய் ஒழுங்கற்ற, அதாவது இந்த வெள்ளையீக்களினால் தாக்கப்பட்ட செடியிலிருந்து காய் வந்தால் இந்த வெண்டைக்காய் ஒழுங்கற்ற வடிவத்தில் வெளுத்து வெள்ளையாகவோ அல்லது மஞ்சள் நிறமாகவோ காணப்படும். இதனால் வந்து நமக்கு அந்த இந்த வெள்ளையீக்களினால் பாதிக்கப்பட்ட வெண்டைக்காயை வந்து எடுத்து விற்க முடியாது மார்க்கெட்டில். அந்த மாதிரி இந்த வெள்ளையை வந்து ரொம்ப மோசமான பூச்சி வெண்டையில். வெண்டையில் சாறு உறிஞ்சும் பூச்சியை பொறுத்தவரை இந்த வெள்ளையீக்கள் மிகவும் முக்கியமான பூச்சி. இதனால் வந்து ஒரு 50%, அதாவது இந்த வெள்ளையீக்களினால் பாதிக்கப்பட்ட செடியை வந்து நம்ம உடனடியாக பிடுங்கி அழிச்சிடணும். அதாவது இந்த வெள்ளையீக்கள் வந்து ரொம்ப ஒரு 50% வரை வந்து நமக்கு சேதத்தை விளைவிக்கும். அடுத்து பார்த்தா அசுவினி. இந்த அசுவினிகள் வந்து பார்ப்பதற்கு சிறியதாக, பச்சை கலந்த பழுப்பு நிறத்தில், இலையின் அடிப்பகுதியில் கூட்டம் கூட்டமாக இருக்கும். இந்த அசுவினி என்ன பண்ணும் அப்படின்னா, இலையின் அடிப்பகுதியிலும் குருத்து பகுதியிலும் இந்த சாற்றை உறிஞ்சுவதனால் இலைகள் சுருங்கி சுருண்டு விழுந்துவிடும். செடிகளின் வளர்ச்சி குன்றியும் காணப்படும். இந்த அசுவினி பூச்சிகளின் வயிற்றுப்பகுதியில் உள்ள குழாய் போன்ற அமைப்புகளில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இந்த தேன் போன்ற திரவம் வந்து இலைகளில் படுவதால் அதிலிருந்து கரும்பூஞ்சானம் என்ற அந்த நோய் வந்து அந்த இலையின் மேல படுறதுனால இலையின் ஒளிச்சேர்க்கை வந்து பெருமளவில் பாதிக்கப்படுகிறது. அடுத்து செம்பேன் சிலந்திகள். இந்த செம்பேன் சிலந்திகள் பார்த்தா வெண்டையில் வந்து இலைக்கு அடியில் வந்து சின்ன சின்னதா சிவப்பு கலர்ல இருக்கும் சின்ன சின்ன பூச்சிகள். இது இலைக்கு அடிப்பகுதியில் வலை பின்னி கூட்டம் கூட்டமாக இருந்து இது வந்து என்னன்னா சாறு உறிஞ்சும். இதனால இந்த அடியில கூட்ட கூட்டமா இருந்துட்டு சாறை உறிஞ்சிருந்ததுனால மேல்பரப்பில் வந்து வெண்மை நிற புள்ளிகள் ஒன்றோடொன்று சேர்ந்து, ஆரம்பத்துல வெண்மை நிற புள்ளி புள்ளியா இருக்கும். அதுக்கப்புறம் நாளடைவில் இந்த புள்ளிகள் ஒன்றோடொன்று சேர்ந்து வெண்மை நிற திட்டுகளாக மாறி பின்பு இலைகள் காய்ந்துவிடும். மேலும் கோடை காலங்களில் பார்த்தா இந்த செம்பேன் சிலந்திகளின் தாக்குதல் வந்து வெண்டையில் அதிகமாக இருக்கும். அடுத்து பூ மற்றும் காய்களை தாக்கும் பூச்சிகளை பற்றி பார்ப்போம். இதுவரை சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பற்றி பார்த்தோம். இனி அடுத்து மிக முக்கியமான பூச்சி தண்டு மற்றும் காய்ப்புழு. இது வந்து வெண்டையில் ரொம்ப முக்கியமான பூச்சி. இதில் இந்த தண்டு மற்றும் காய்ப்புழுவில் இரண்டு வகைகள் உள்ளன, அது இரண்டு இனங்கள் சொல்லலாம். அதுல ஒன்னு ஈரியாஸ் விட்டல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புழு வந்து பழுப்பு நிறத்தில் உடலின் மேற்பரப்பில் நீண்ட வெள்ளை கோடுகளோடு இருக்கும். இன்னொன்னு வந்து ஈரியாஸ் இன்சுலானா. இந்த புழுக்கள் பழுப்பு நிறத்தில் உடலின் மேற்பரப்பில் பெரும்பகுதி வெண்மஞ்சளாக காணப்படும். உடலில் ஆரஞ்சு நிற புள்ளிகள் இருக்கும். இந்த புழுவின் உடலில் பார்த்தா மேல வந்து ஆரஞ்சு நிற புள்ளிகள் இருக்கும். அடுத்து இந்த காய் மற்றும் தண்டு புழுவின் தாக்குதலின் அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, காய் மற்றும் தண்டு புழுவினால் தாக்கப்பட்ட வெண்டை செடிகள் வந்து இளங்குருத்து வந்து வாடி தொங்கும். அது வந்து இந்த இது ஆரம்பத்துல வந்து செடி வந்து தண்டு வந்தோடனே வந்து தண்டுதான் தாக்கும். அடுத்து பார்த்தா பூ மொக்கு இதெல்லாம் வந்தா இந்த புழு சாப்பிடுறதுனால வந்து பூக்கள் அல்லது மொக்குகள் பூக்கள் எல்லாமே உதிர்ந்துவிடும். இந்த புழுக்கள் காய் வர ஆரம்பிச்சோடனே வந்து இது காய்க்குள் துளையிட்டு விதைகளை சாப்பிடும். இதனால் காய்கள் வந்து உருக்குலைந்து காணப்படும். அதாவது காய் பார்க்கறதுக்கு வந்து நார்மலா இருக்காது, ஒரு மாதிரி உருக்குலைந்து காணப்படும். அடுத்து காய்ப்புழு. இந்த காய்ப்புழு வந்து பச்சை காய்ப்புழுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த காய்ப்புழுக்களின் இளம் புழுக்கள் வந்து இளம் துளிர்களை உண்ணும். அதாவது இது ஆரம்பத்துல வந்து காய் வர்றதுக்கு முன்னாடி இளம் துளிர்களை சாப்பிடும். முதிர்ந்த புழுக்கள் வட்ட வடிவில் காய்களில் துளையிட்டு தலைப்பகுதியை உள்ளே விட்டு உடலின் பாதி பகுதியை வெளியே வைத்து கொண்டு காயை சாப்பிடும். இந்த காய்ப்புழுக்கள் பச்சை நிறத்திலிருந்து பழுப்பு நிறம் வரை நிறமாறி காணப்படும். வளர்ந்து புழுக்கள் பச்சை நிறமாகவும் உடலின் பக்கவாட்டில் சாம்பலர கோடுகளுடன் இருக்கும். மெயினாக இந்த வெண்டைக்காயில் இருக்கிற வளர்ந்த புழுக்கள் வந்து பச்சை நிறமாக சாம்பலர கோடுகளுடன் இருக்கும். அடுத்து இந்த தண்டு மற்றும் காய்ப்புழுக்களை எப்படி ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்தலாம் என்று பார்ப்போம். முதலில் இனக்கவர்ச்சி பொறிகள் ஒரு ஏக்கருக்கு 5 என்ற அளவில் பயன்படுத்தலாம். அதாவது தண்டு மற்றும் காய்ப்புழுக்களுக்கு இந்த இனக்கவர்ச்சி பொறிகள் பார்த்தா தனித்தனியாக இருக்குது. ஒன்று பச்சை காய் புழுவிற்கு தனியாக இனக்கவர்ச்சி பொறிகள் இருக்குது, அதே மாதிரி தண்டு மற்றும் காய்ப்புழுக்களுக்கு தனியாக இனக்கவர்ச்சி பொறிகள் இருக்குது. இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை வந்து ஒரு ஏக்கருக்கு 5 என்ற அளவில் வந்து பயன்படுத்தலாம். அடுத்து காய்ப்புழுக்களினால் தாக்கப்பட்ட காய்களை பறித்து அழிக்கலாம். அதாவது அந்த காய்களை எல்லாம் பொறிச்சு வெளியில் போட்டுடணும். அடுத்து முட்டை ஒட்டுண்ணி, ட்ரைகோகிராமா கைலோனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டுண்ணியை வந்து ஒரு ஏக்கருக்கு 50,000 என்ற அளவில் வாரம் ஒரு முறை 6 முறை வந்து விட்டு இந்த காய்ப்புழுக்களின் இளம் புழுக்களை வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து ரொம்ப பாதுகாப்பாக வந்து கட்டுப்படுத்தும் முறை வந்து என்ன அப்படின்னு பார்த்தா வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகள், அதாவது வேம்பு சார்ந்த பூச்சிகளை உபயோகிப்பதன் மூலம் அந்த நமக்கு ஒரு பாதுகாப்பாக நம்ம வந்து இந்த வெண்டையில் வந்து பூச்சி கட்டுப்பாடை பார்க்கலாம். இப்போ வந்து அதில் முதலில் வந்து அசாடிநாக்டின், அதாவது வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி வந்து அசாடிநாக்டின் 0.03% WSP, அதாவது 300 PPM சொல்வாங்க இந்த அளவு. அது வந்து 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி இந்த தண்டு மற்றும் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். இது அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஃபார்முலேஷன் அசாடிராக்டின்ல, அது வந்து என்னன்னா அசாடிராக்டின் 5%, அதாவது நீம் எக்ஸ்ட்ராக்ட் கான்சன்ட்ரேட்னு சொல்லுவாங்க. இந்த மருந்து வந்து 10 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். அடுத்து என்னென்ன ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி இந்த தண்டு மற்றும் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து இமாமெக்டின் பென்சோயேட் 5 SG 10 லிட்டர் தண்ணீருக்கு 3 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். அல்லது இந்த மருந்து அல்லது குயினல்ஃபாஸ் 20 AF 1.5 மில்லி என்ற அளவை எடுத்துக்கிட்டு 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா குயினல்ஃபாஸ் 25 EC இது வந்து 10 லிட்டர் தண்ணீருக்கு 8 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். இதுவரைக்கும் வந்து தண்டு மற்றும் காய்ப்புழுக்களை இல்லை காய்ப்புழுக்களை எப்படி ஒருங்கிணைந்த முறையில் வந்து கட்டுப்படுத்தலாம் என்று பார்த்தோம். இனி அடுத்து சாறு உறிஞ்சும் பூச்சி. இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி வந்து முக்கியமாக வந்து ஆரம்ப காலத்தில், அதாவது செடியினுடைய வளர்ச்சி பருவத்தில் தான் வரும். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை வந்து எவ்வாறு ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, இந்த வெண்டை விதை நடுவதற்கு முன்பு நம்ம வந்து இந்த வெண்டை விதையை வந்து விதை நேர்த்தி செய்யலாம். இந்த என்னென்ன பூச்சிக்கொல்லிகளை கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இமிடாக்ளோப்ரிட் 48 FS அல்லது இமிடாக்ளோப்ரிட் 70 WS என்ற பூச்சிக்கொல்லிகளை 1 கிலோ விதைக்கு வந்து 7 கிராம் எடுத்துகிட்டு விதை நேர்த்தி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பூச்சிக்கொல்லி இருக்குது, தயமிதக்சம் 70 WS அப்படிங்கிறது வந்து இந்த பூச்சிக்கொல்லியை 1 கிலோ விதைக்கு 2.8 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்தால், இந்த மாதிரி விதை நேர்த்தி செய்யும் போது என்னாகும்னா ஒரு வெண்டை விதை நட்டதுலேருந்து 30 to 35 நாட்களுக்கு வந்து இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதல் வந்து குறைவாக காணப்படும். அடுத்து இந்த வெள்ளை ஈக்களை, இது வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு முதல் முறை. அடுத்து வந்து இந்த வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த, ஏன்னா இந்த வெள்ளை ஈக்கள் தான் வந்து மஞ்சள் நரம்பு தேமல் வைரஸ் அப்படிங்கிற நோயை பரப்புது. இது ரொம்ப முக்கியமான, வெண்டையில் வந்து இது ஒரு மிக முக்கியமான பூச்சி. இந்த வெள்ளை ஈக்களை வந்து கட்டுப்படுத்த என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, வரப்பு பயிராக மக்காச்சோளம் பயிரிட்டு வெள்ளை ஈக்களின் தாக்குதலை குறைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க இல்லை அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஏக்கருக்கு 20 மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகளை வைக்கலாம். அடுத்து வந்து இந்த வெள்ளை ஈக்களினால் தாக்கப்பட்ட செடிகள், அதாவது இந்த வெள்ளை ஈக்களினால் தாக்கப்பட்ட வெண்டை செடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக மாறி இருக்கும். அந்த காயெல்லாமே வந்து கோணையாக மஞ்சள் இல்லை வெள்ளை கலந்து மஞ்சள் மாதிரி ஆகிருக்கும். அந்த செடிகளை வந்து உடனே நம்ம வந்து பிடுங்கி அழிச்சு விடணும். அடுத்து வந்து வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகள், அதாவது இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கும் மெயினாக இந்த வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை உபயோகிக்கலாம். இது ரொம்ப பாதுகாப்பானதும் கூட. அசாடிராக்டின் 0.03% WSP 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். அல்லது அசாடிராக்டின் 5% நீம் எக்ஸ்ட்ராக்ட் கான்சன்ட்ரேட் எனப்படும் மருந்தை வந்து 10 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். இந்த வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகள் அனைத்து வகையான பூச்சிகளையுமே வந்து கட்டுப்படுத்தக்கூடியவை, அதாவது தண்டு மற்றும் காய்ப்புழு, வெள்ளையி, தத்துப்பூச்சி மற்றும் அஸ்வினியை கட்டுப்படுத்த மெயினாக அந்த வெண்டையில் வந்து எல்லா பூச்சிகளையுமே கட்டுப்படுத்துறதுக்கு ஓரளவுக்கு இந்த வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகள் வந்து உதவுகிறது. சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த என்னென்ன ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம் என்று பார்த்தா, வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த தயமிதக்சம் 25 WG 10 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். அடுத்து இலைத்தத்து பூச்சிகளை கட்டுப்படுத்த என்னென்ன ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு பார்த்தா, டைமெத்தோயேட் 30 EC 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி அல்லது இமிடாக்ளோப்ரைட் 17.8 SL 10 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி அல்லது மேலத்தியான் 50 EC 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.25 மில்லி என்ற அளவில் கலந்து தெளித்து இந்த எலித்தத்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்து அசுவினியை கட்டுப்படுத்த என்னென்ன ரசாயன பூச்சிக்கொல்லிகளை உபயோகிக்கலாம் என்று பார்த்தால் இமிடாக்ளோப்ரைட் 17.8 SL 10 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி அல்லது அசிட்டாமிப்ரிட் 20 SP 10 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 கிராம் அல்லது டைமெத்தோயிட் 30 EC 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் இந்த பூச்சிக்கொல்லிகளில் ஏதாவது ஒன்றை தெளித்து அசுவினியை கட்டுப்படுத்தலாம். அடுத்து செம்பேன் சிலந்தியை கட்டுப்படுத்த என்னென்ன ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு பார்த்தா டைகோஃபால் 18.5 EC என்ற மருந்து வந்து 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.7 மில்லி எடுத்துக்கலாம் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குயினல்ஃபாஸ் 25 EC 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து தெளித்து இந்த செம்பேன் சிலந்தியை கட்டுப்படுத்தலாம். எனவே விவசாயிகள் வெண்டையை தாக்கி சேதம் விளைவிக்கும் முக்கிய பூச்சிகள் மற்றும் பூச்சி தாக்குதலின் அறிகுறிகளை கண்டறிந்து உரிய நேரத்தில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் வெண்டையில் அதிக விளைச்சலை பெறலாம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை வெண்டையை தாக்கும் பூச்சிகளை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றியும் முனைவர் செல்வி அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.